500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று நள்ளிரவு முதல் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் 30 தேதிக்குள் மாற்றிக்கொள்ளலாம் என்றும், தபால் அலுவலகங்களிலும் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை சமர்ப்பித்து மாற்றிக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
आज मध्य रात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपये और 1000 रुपये के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे.
திடீர்னு வந்து 500 ரூபாய் செல்லாது 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன உடனே நடுத்தர மக்கள் தான் என்ன ரொம்ப பாதிப்பு. அங்க பேங்க்ல போய் பாருங்க, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. வேலையை வெட்டிலாம் விட்டுட்டு வீட்டு செலவு கூட அந்த 500 ரூபாய் மாற மாட்டேங்குது.
கருப்பு பணம் என்பது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கட்டுக்கட்டாக கட்டி இரும்பு பெட்டியில போட்டு பூமி கடியில புதைத்து வச்சிருக்கிறார்கள். கட்டிலுக்கு அடியில மெத்தையில வச்சு தச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கருத்தை நம்முடைய திரைப்படங்கள் வந்து உருவாக்கி இருக்குது. அந்த திரைப்படம் வந்து அந்த கருத்தை மக்கள் நம்பி இருக்கிறார்கள். மத நம்பிக்கை மாதிரி அது ஒரு நம்பிக்கை. சிவாஜி சினிமாவிலேயாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஆடிட்டர் வேலைக்காரங்க பணக்காரங்க விட்டு வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க ஐயா எங்க பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு சொல்லு, மரியாதையாக சொல்கிறா இல்லைன்னா ரூமில் வச்சு உதப்பேன்னு ஒரு விளக்குவார். அவங்களுக்கு கருப்பணம் எப்படி உருவாகுது அப்படின்றத அவங்களுக்கு விளக்கி சொல்லுவார். யார் என்று அடையாளம் காட்ட மறுத்தவனா ஆள் வச்சு உதச்சி வழுக்கி கொண்டு வருவார். அந்த மாதிரி டைரக்டர் சங்கர் கிட்ட மோடி ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஐடி அதிகாரிகள் ராணுவத்தினர் அதிரடிப்படையை அனுப்பி யார் யார்த்த கருப்பு பணம் இருக்குது, ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க கட்சியில் தான் இருக்காரு, எந்தெந்த ஆடிட்டர் கருப்பு பணத்துக்கு ஆடிட்டர்னு அவருக்கு தெரியாமல் இருக்காது, அவர்கிட்ட கேட்டு எந்தெந்த ஆடிட்டர் மூலம் யார் கருப்பு பணம் முதலைகள் என்பதை கண்டுபிடித்து அவங்களாம் உள்ள வச்சு வெளுத்து கருப்பு பணத்தை கொண்டாந்துருக்கலாம். அதை விட்டு கருப்பு பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத கோடிக்கணக்கான ஏழை மக்கள் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறார் மோடி.
ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சாவடிக்கிறாங்க.
சில இடங்களிலே மாரடைப்பினால் மரணம் அடைவது என்ற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வணிகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இது தாங்கோணாத துயரத்தை அளித்திருக்கிறது. இருந்த போதிலும் கருப்பு பணம் இந்த நாட்டிலிருந்து ஒழியும் என்றால், கள்ள நோட்டு இந்த நாட்டிலிருந்து ஒழியும் என்றால், அதற்காக இந்த துன்பத்தை சகித்துக் கொள்வதற்கு நாங்கள் தயார். ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்முடைய பிரதமர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இருந்தாலும் மக்களுக்கு இவ்வளவு துன்பம் தராத முறையில் ஒரு திறமையான நிர்வாகம் என்ற அடிப்படையில் வழிமுறைகளை கண்டுபிடித்து செய்திருந்தால் அதை வரவேற்றிருப்போம் என்ற வகையில் தான் மக்கள் மத்தியிலே கருத்து நிலவுகிறது, அல்லது ஊடகங்களால் அப்படித்தான் கருத்து உருவாக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது கருப்பு பணத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எல்லோரும் சொல்வது போல இந்த நடவடிக்கையால் முழுமையாக கருப்பு பணத்தை ஒழித்துவிட முடியாது, அல்லது அரைகுறையாகத்தான் முடியும், இது ஒரு நடவடிக்கை தான் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரை இது கருப்பு பண முதலைகளின் மீதான தாக்குதல் அல்ல. யார் கருப்பு பணத்தின் ஊற்றுக்கண்ணோ அவர்களுடைய சார்பாக அவர்களுடைய அரசான இந்த மோடி அரசு மக்களின் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறது. மக்கள் கையில் இருக்கின்ற சேமிப்பு, மக்கள் உழைத்து சம்பாதித்த பணம், இவற்றையெல்லாம் யார் கருப்பு பணத்தை உருவாக்குகிறார்களோ அவர்கள் கையில் கொண்டு சேர்ப்பது எப்படி என்பதுதான் இந்த நடவடிக்கையினுடைய நோக்கம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கருப்பு பணத்தை இந்த நடவடிக்கையால் ஒழிக்க முடியும் என்று சொல்பவர்கள் அல்லது என்று நம்புகிறவர்கள் அது எப்படி என்பதை விளக்க வேண்டும். இது ஏன் கருப்பு பணத்தை ஒழிக்காது என்பதை நாங்கள் விளக்க தயாராக இருக்கிறோம். மோடி எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை என்பது ஒரு மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருளாதார நடவடிக்கை போல தெரிகிறது. அல்ல, தோற்று போன மோடி அரசினுடைய அரசியல் நடவடிக்கை. 2014 இந்த தேர்தல்களை வெற்றி பெறுவதற்காக மோடி அளித்த வாக்குறுதிகள் பல, உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவனும், ரொம்ப கேடுகட்ட அரசியல் தலைவரான டிரம்ப் போன்றவர்கள் கூட அளிக்காத ஒரு வாக்குறுதி, நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொரு வீட்டு வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் பணத்தை போடுவேன். இப்படி ஒரு மோசடியான வாக்குறுதியை யாரும் வழங்கியதில்லை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்று கேட்டபோது அது சும்மனாச்சு, எலெக்ஷனுக்காக சொன்னது என்று சொல்லும் அளவுக்கு நேர்மையோ நாணயமோ இல்லாத அரசு. மோடி பல நம்பிக்கைகளை உருவாக்கினார். சப்கே சாத் சப்கா விகாஸ், நான் வந்த பிறகு இவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கப் போகிறேன், விலைவாசியை குறைக்கப் போகிறேன் என்று நிறைய அளந்து விட்டார். வளர்ச்சி தான் என்னுடைய ஒரே கொள்கை என்று பேசினார். வந்த பிறகு வந்து மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, சிட் டவுன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத் என்று வெளிநாட்டில் இருந்தது போக உள்நாட்டில் இருக்கின்ற நேரத்திலெல்லாம் ஒவ்வொரு பஞ்ச் டயலாக்கும் ஒவ்வொரு புதிய திட்டங்களையும் அறிவித்தார். அடிக்கடி தொலைக்காட்சியில் தோன்றினார், வானொலியில மன் கி பாத்னு பேசினார். 2 ஆண்டு தாண்டியும் இன்னதை சாதித்தேன் என்று சொல்லிக் கொள்ளும்படியாக மோடியால் எதையும் சொல்ல முடியவில்லை. மாறாக எதிர் நடவடிக்கைகள் தான் இருக்கு. மானியங்கள் ஒழிப்பு, கேஸ் சிலிண்டருக்கு மானிய ஒழிப்பு, ரயில் டிக்கெட்ல கொள்ளை, இன்னும் இது போல பட்டியலிட்டு சொல்லலாம். அப்படி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில் தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் மோடி அரசின் முன்னால் இருக்கின்ற கேள்வி. மோடி அரசும் அல்லது இந்த பாஜக அரசு அதற்கு தொடர்ந்து 2 முறைகளை கையாளும். நாட்டினுடைய பொதுமக்களுடைய கருத்தை 2 துருவங்களாக பிரித்து மோத விடுவது, ஒரு எதிரியை உருவாக்கி அவன்தான் எதிரி என்று நாட்டு மக்கள் முன்னாலே காட்டுவது, அவர் எதிரியா இல்லையா என்பது பற்றி விவாதம் நடக்கும். இதுதான் தேசம் சந்திக்கின்ற முதன்மையான பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையை அவர்கள் எழுப்புவார்கள். அது ஆமா இல்லை என்று விவாதம் நடக்கும். பாரதிய ஜனதா என்ற கட்சியே அப்படிதான் ஆட்சிக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், ராமன் அயோத்தியில் பிறந்தான், இங்க கோயில் கட்டினாதான் உண்டு, பாபர் மசூதி இடித்தால் தான் உண்டு, அதை அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? எந்த ஆதாரமும் எதுவும் கிடையாது. அது மக்களுடைய ஒரு மத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு தேசம் முழுவதும் 2 கூறாக பிளந்து மத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலம் பெரும்பான்மை இந்து மத வெறியை தூண்டிதான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ மோடி வந்ததிலிருந்து என்ன நடக்கிறது? பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் அனுப்பப்படுகிறார்கள். அதனால தான் காஷ்மீர் பிரச்சனை வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து அப்படி தீவிரவாதி பாகிஸ்தான் அனுப்புதா இல்லையா? ஆமா அனுப்புது. ஆனா அதுதான் காஷ்மீர் பிரச்சனைக்கு காரணமா? இல்லை. இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் பொருந்துகின்ற சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தலாக் தலாக்னு 3 வாட்டி சொன்னாக்க மனவிலக்குன்னு சொல்றாங்க, புது சட்டத்துக்கு கீழே வரமாட்டேன் என்கிறார்கள். இஸ்லாமிய மதவாதிகள் அப்படி பேசுகிறார்களா இல்லையா? ஆமாம் பேசுகிறார்கள். ஆனால் மத ரீதியான சட்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், சலுகைகள், இது வந்து எல்லாருக்கும் இந்துக்களிலும் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஆனால் அது அவர்களுக்கு மட்டும்தான் இருப்பது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதன் மீது ஒரு விவாதத்தை தொடங்குகிறார்கள். இது இப்போ கருப்பு பணம். கருப்பு பணம் என்பது இன்னொரு ராம ஜென்ம பூமி. கருப்பு பணம் யார் வைத்திருக்கிறார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதாம். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தெரியாது, இவர்கள் யாருக்கும் தெரியாது, மோடிக்கும் தெரியாது. அதை 500-ஐயும் 1000-ஐயும் முடக்குவதன் மூலம் கொக்கு தலையில வெண்ணெய் வச்சுதான் இந்த கருப்பு பணத்தை அவங்க பிடிக்க போறாங்க.
என்கிட்ட ஏது சாமி கருப்பு பணம் இருக்கும்? இருக்குன்னு யாருன்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். திருடன் யாருன்னு போலீஸுக்கு தெரியும். நீங்க ஸ்டேஷனுக்கு போனால அவன் கரெக்டா உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவான். பூட்டு உடைக்கிறவன் யாரு, ஊடுத்துறவன் யாரு, கொள்ளடிக்கிறவன் யாருன்னு அவன் கொடுத்துருவான். அவனை போய் உனக்கு தெரிஞ்ச ஆளை பிடிக்காம நிஷ்மா ரோட்ல போறவனெல்லாம் பிடிச்சி நீ எது எடு இது எடுன்னு என்ன தேடு? நான் என்ன வச்சுருக்கிறேன்? நான் சொந்த ஊழ்வாசலே கிடையாது எனக்கு.
இது எப்படி இருக்குதுன்னா, இந்தியா மோடியினுடைய ஸ்வச் பாரத்தோட ஒப்பிடலாங்க. திடீர்னு ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா அப்படின்னு கையில தொடப்பதை எடுத்துட்டு கிளம்பினாரு. உடனே அவர் தொடப்பதை எடுத்த உடனே எல்லாரும் தொடப்பதை எடுத்துட்டாங்க. இந்த ஷாருக் கான்லேருந்து எல்லா நடிகர்கள், கமலஹாசன் எல்லாரும் கையில் ஒரு தொடப்பதை எடுத்துட்டு கிளம்பினாங்க. இந்தியா தூய்மையாகி விட்டதா? மோடி குடியிருக்கின்ற அந்த டெல்லி இந்தியாவின் தலைநகரம், அது வாழ பொருத்தம் இல்லாத நகரம். யாரும் ரோட்டில் நடமாடாதீங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாதீங்க, வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு இருங்க என்று அறிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. காரணம், சுற்றுச்சூழல் மாசு, சுகாதார கேடு. இப்ப தூய்மை இந்தியாவுக்கு தொடப்பா எடுத்தார மோடி, ஏன் டெல்லி தூய்மை ஆகவில்லை? ஏன்னா டெல்லி பூரா புகை மண்டி கிடக்கிறது. ஆட்டோமொபைல்ஸ், கார்களும் வாகனங்களும் உருவாக்கிய புகை, ஆலைகள் உருவாக்கிய புகை. புகையவனால் தொடப்பத்தை வச்சு சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. புகையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கார்களை தடுக்க வேண்டும், குறைக்க வேண்டும், அல்லது மாசு ஏற்படுத்துகின்ற ஆலைகளை அப்புறப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா மோடி அரசினுடைய கொள்கை என்ன? ஆட்டோமொபைல் கார் விற்பனையை அதிகரிப்பது. அப்படி தொடப்பத்தை வச்சு எப்படி புகையை கலைக்க முடியாதோ, எப்படி புகையை துடைத்து அகற்ற முடியாதோ, அதுபோல இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டை தடை செய்து கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது சாத்தியமில்லாதது, கற்பனை.
நேற்று 500 ரூபா 1000 ரூபா நோட்டை மாத்துறதுக்கு 100 ரூபா கமிஷன். நேத்து வேற எம்பிங்களை நேத்து, அப்ப அவனுக்கு எப்படி கொடுக்குற? அதனால இதுல இல்லாதவன் தான் சார் அவஸ்தப்படுறான்.
கருப்பு பணம்னா என்ன என்று கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கருப்பு பணம்னா முறைகேடா சம்பாதிச்ச பணம், கருப்பு பணம்னாக்க வரி கட்டாத பணம். இன்னும் சில சொல்றாங்க, பேங்க்ல போடாத பணம்லாம் கருப்பு பணம் தான் சார் அப்படின்றாங்க. அப்ப மெஜாரிட்டி மக்கள் கருப்பு பணம் வச்சிருக்கிறதா அர்த்தம், வங்கிக்கு போகாதவங்க பூரா கருப்பு பணம்னு அர்த்தமா? அது இப்படி எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்.
கருப்பு பணம்னா அதாவது இது உதவாத பணம், இது கணக்கு ஆட்டாத பணம்.
கருப்பு பணம்னா வருமானத்துக்கு அதிகமா சம்பாதிச்சு எல்லாம் இது பண்ணிடுறாங்க, பதுக்கல ஆரம்பிச்சாங்க, கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒழுங்கா கட்ட மாட்டேன்றாங்க, அதனால கருப்பு பணம் அதிகமாகுது.
ஆனால் இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கும் நீங்க விளக்கணும். முறைகேடாக தொழில சேர்த்த பணம் கருப்பு பணம், அது ஒரு வகை. இன்னும் பல தொழில் முறையா செய்யறவங்க இருக்கிறாங்க, அவர்களும் கணக்கில் காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள். அந்த வரி ஏய்ப்பு செய்த பணமும் வந்து கருப்பு பணம். இப்போ வரி ஏய்ப்பு அப்படின்றது ஒண்ணு, முறைகேடுன்றது இன்னொன்னு, ரெண்டும் வேற. இப்ப முறைகேடை எடுத்துக்கிட்டா லஞ்சம் வாங்குறாங்க அதிகாரிகள், லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறாங்க. அதுபோல் அரசியல்வாதிகள்ட்டையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இப்போ இந்த அவங்க வைத்திருக்கிற இந்த கருப்பு பணம் என்பது 30% வரி கட்டிட்டாங்கன்னா வெள்ளையாயிடும் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஏறத்தாழ 65,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு மோடி அரசு அறிவித்திருக்கிறது, இதுவரை இல்லாத அளவுன்னு சொல்லி. இந்த 65,000 கோடியும் வந்துட்டதா பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது அல்ல. சில 100 பேர் தங்கள் கையில் வைத்திருந்த 65,000 கோடி ரூபாய் பணத்துக்கு வரி கட்டுகிறேன், வரியும் அபராதமும் கட்டுறேன்னு ஒத்து கட்டியிருக்கிறாங்க. 28,000 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. இந்த வரி வருவாய் தான் வந்திருக்கு. எப்படி இதை சம்பாரிச்சிங்கன்னு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க மாட்டோம், பணம் டாக்ஸ் மட்டும் கட்டியிருக்கு என்று அவர்களுடைய தாவாங்கட்டையை பிடித்து கெஞ்சி தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப கஞ்சாவித்த காசாக இருக்கட்டும், அல்லது லஞ்சம் வாங்கிய காசாக இருக்கட்டும், அதை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் விசாரிக்க போவதில்லை. பாமர மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னா, இந்த பணத்தை 500 ரூபாய் எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தா என்னன்னு கேட்பாங்க, அப்படியே சிக்க வச்சிருவாங்க. அவனுக்கு வேண்டியது வரி. வரி கொடுத்தால் எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்பதுதான் இதில் இருக்குது. அதிகம் போவான, நீங்க ஜெயலலிதா வழக்கு எடுத்துங்க, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஜெயலலிதா மீது தொடுக்கப்பட்டது. இந்த பணத்துக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன நீதிமன்றத்தில், அந்த பணத்துக்கு நான் ஐடி வரி கட்டிட்டா ஐடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ஓகேன்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் ஜெயலலிதா எழுப்பிய கேள்வி. ஆனால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒருவர், அந்த வருமானம் எப்படி வந்தது என்பதை அவர் தான் விளக்கணும். அது ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற கருப்பு பணம் முதலீடுகளுக்கெல்லாம் பொருந்தாது. ஆனால் இந்த கருப்பை வெள்ளையாக்குகின்ற மோடி அரசு உள்ளிட்ட எல்லா அரசுகளும் என்ன செய்யுதுனா, நீ எப்படி சம்பாதிச்சேன்றதை கேட்கல, எனக்கு வரியை மட்டும் கொடுத்துருது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றுதான் கருப்பு இங்கே வெள்ளையாக்கப்படுகிறது. இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது என்று மோடி அறிவித்த பிறகு, ராத்திரி 8 மணி 8:30 அறிவித்த பிறகு, விடிய விடிய சென்னையிலும் பல நகரங்களிலும் நகைக்கடை இந்தியா முழுவதும் திறந்திருக்குது. விடிய விடிய அங்க வந்து நகை வியாபாரம் நடக்குது. ஒரு பக்கம் ஏடிஎம்ல மக்கள் கூட்டம், அங்க 400 400 அழுத்திட்டு இருக்கிறான் எல்லாரும், 400 ரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு சோறு தீக்கிறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, வீட்டு செலவு. ஏடிஎம்ல போலீஸ் காவல் நிற்குது. நகைக்கடையில் அவர்களை ஒழுங்குபடுத்தி விடுகிறது போலீஸ். நகைக்கடைக்கு வந்திருப்பவர்கள் யார், ஒரே இரவுல 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு மேல ஒரு பவுன் விலை ஏறுது.
அவங்க வந்து தங்க விலை ஏறி போச்சு, தங்கத்தை வாங்கி அடுக்க போறாங்க.
அவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை வந்து போயிட்டு ஆகிறதுக்கு நகையை வாங்கி வச்சிருக்காங்க.
ஒன்னும் பதுக்க மாட்டான், எங்க எங்க ஊருக்கு வருதுன்னு வாங்கி போட்டுறாங்க.
அப்ப எல்லா கருப்பு பணமும் அங்க வந்து கொண்டு வராங்க, நகையா வாங்கி தங்கமா மாற்றி வைத்துக் கொள்வதற்கு கொண்டு வராங்க. கருப்பு பணத்தை பிடிப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்றால், அங்க வந்திருக்கிறாங்க அப்படியே வளர்ச்சி பிடிச்சிட வேண்டியது தானே. அப்ப இந்த அரசின் நோக்கம் என்ன, கருப்பு பணத்தை காகித பணமாக வைத்துக் கொள்ளாதீர்கள், தங்கமாக வாங்கி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், சொத்தா வச்சுக, ரியல் எஸ்டேட்டா வைத்துக்கொள், ஷேரா வைத்துக்கொள், காகித பணமாக வைத்துக் கொள்ளாதே, இது மட்டும்தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொல்லுகிறேன். இது புனைந்து சொல்வதல்ல, மோடியினுடைய உரையிலேயே இது இருக்குது. அவர் வந்து கேஷ் எக்கானமியை ஒழிக்க போறாராம், பணப்பொருளாதாரத்தை ஒழித்து எல்லாரையும் வங்கி பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வரப்போகிறேன். ஏன் கொண்டு வரீங்க, நான் சொல்கிறேன், நான் சொல்வதற்கட்டும், கருப்பு பணம் தொடர்பான ஆய்வுகள் நூல்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகின்றன. பணப்பொருளாதாரம் அல்ல, வங்கியில் யார் புழங்குகிறார்களோ, வங்கி பொருளாதாரத்தை யார் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு அடிப்படையாக வைத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மிகப்பெரிய தரகு முதலாளிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள்தான் கருப்பு பணத்தினுடைய மிக முக்கியமான இருப்பிடங்கள். இவர்கள் சொல்றாங்களே, இதே பாரதிய ஜனதா கட்சி சொன்னதுதான், ஏறத்தாழ 70 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாட்டு வங்கிகளிலே கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பது யார். இங்க நீங்க எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல உள்நாட்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் லஞ்ச ஊழல் பேர் வழிகளும் பதுக்கி வச்சிருக்காங்க, அங்க ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் மிக பெரும்பான்மையாக 70 லட்சம் கோடி ரூபாயை கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தரகு முதலாளிகள், டாடா, அதானி, அம்பானி. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கருப்பு பணம் இந்திய பொருளாதாரத்திலே உருவாகிறது. ஏறத்தாழ பாதிக்கு பாதி கருப்பு பொருளாதாரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை உருவாக்குபவர்கள் யார், இவங்க தான். அப்போ இந்த வங்கியின் மூலம் உருவாகின்ற கருப்பு பணம் என்பதுதான் முதன்மையானது. பணமாக ட்ரங்க் பெட்டியில் வைத்திருப்பது அல்லது 500 1000 மாற்றி தேர்தல் நேரத்திலே விநியோகிப்பது அல்லது மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துவது கருப்பு பணமாக என்பதெல்லாம் ஒரு கொசுறு, அது இல்லை என்று சொல்லவில்லை, ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவானது. ஆனால் அதுதான் எல்லாம் என்று மையப்படுத்துகிறார்கள். முக்கியமான குற்றவாளிகள் யாரோ, இந்த கருப்பு பொருளாதாரத்தின் ஊற்றுக்கண்கள் யாரோ, அவர்களை பற்றி எந்த ஊடகமும் பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை, ஏனென்றால் எல்லா ஊடகமும் அவர்கள் கையில் தான் இருக்குது. ஏன் மோடி பேசுவதில்லை, ஏனென்றால் மோடி அவர்களுடைய சட்டைப்பையில் இருக்கிறார். யார் கருப்பு பண முதலைகளில் மிக முக்கியமானவரோ அந்த அதானி, அவருடைய சட்டப்பையில் இருப்பவர் தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர். அப்படிப்பட்ட நபர் கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறார் என்று நம்மை நம்ப சொல்லுகிறார். இப்ப இந்த மையமான இந்த விஷயத்திலிருந்து திசை திருப்பத்தான் கருப்பு பணத்தோட கள்ள நோட்டையும் சேர்த்துக்கிட்டார் மோடி. பாகிஸ்தான்ல இருந்து கள்ள நோட்டு அடிச்சு விடுறாங்க, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு அடிச்சு விடுறாங்க, அது கணிசமான அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தில் ஊடுருவி இருக்கு, அதை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி நடவடிக்கையை வந்து தவிர்க்க இயலாது, வேற என்ன செய்ய முடியும்னு தொலைக்காட்சியில பாரதிய ஜனதா சார்பாக வருபவர்கள் வந்து வாதாடுறாங்க. இந்த கள்ள நோட்டை ஒழிப்பதுதான் உங்களுடைய பிரச்சனை நோக்கம்னா நீ என்ன செய்யலாம்? ஒரு தேதி மார்ச் மாதம் ஒரு தேதி இல்லை பிப்ரவரி மாதம் ஏதோ ஒரு தேதி இலக்கு தீர்மானிங்க. அந்த தேதிக்குள்ள இது மாதிரி கள்ள நோட்டு நிறைய ஊடுருவிருக்கு, உங்கள் கையில் இருக்கிறது கூட கள்ள நோட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள 500 ரூபா 1000 ரூபா வச்சுருக்கிறவங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நோட்டை மாற்றி வாங்கிக்கங்க. 31க்குள்ளே வாங்குறதுனா உங்கள் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு போகலாம். இது ஒன்றும் புதியதல்ல. ரகுராம் ராஜன் கவர்னராக இருந்தபோது 2015 2005 முன்னால் அச்சிடப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகளை குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கொடுத்து மாற்றிக்கிங்கன்னு. இப்படி உங்களுக்கு கள்ள நோட்டை மாற்றுவது தான் பிரச்சனைனா அப்படி செய்து கொண்டு போகலாம். அப்படியே செய்வதாக வைத்துக் கொண்டாலும் கள்ள நோட்டை திரும்ப அடிக்க தெரியாதான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பாரதிய ஜனதாக்காரர்கள் ஒரு பதில் வச்சுருக்கிறாங்க. புதிய 2000 ரூபாய் நோட்டில் சிப்பு வச்சு வருதான், அதனால் அது வானத்திலேருந்து பார்த்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ரிசர்வ் வங்கியே ஒரு அறிக்கை விட்டுருக்கான், உலகத்திலேயே அப்படி யாரும் எதையும் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் வதந்தி என்று. அதற்கு பிறகும் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய உண்மை விளம்பிகள் 2000 ரூபா நோட்டில் இது இருக்குது அங்கேருந்து பிடிச்சிருவாங்கன்னு துணிஞ்சு பொய் பேசுகிறாங்க. இப்போ வேற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே அவர்களுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு அல்லது இந்திய பொருளாதாரத்தை வந்து சீர்குலைப்பதற்கு இந்த மாதிரி பாகிஸ்தானில் நோட் அடித்து தான் அனுப்பி வைக்கணுமா, வேற வழி இல்லையா என்பது கேள்வி. ஐநூறு ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு தேவையில்லை. பார்ட்டிசிபேட்டரி நோட் என்ற ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத் அல்லது பாகிஸ்தானிய உளவு நிறுவனமான ISI போன்ற யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். அதில் யார் முதலீடு செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய முதல் முக்கியமான விதி. அந்த பணம் பாகிஸ்தானிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நியூயார்க்கிலேயோ வாஷிங்டன்லேயோ லண்டன்லேயோ வேற எங்கேயாவது ஒரு பாரிஸ்லேயோ அந்த பணத்தை அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பணம், அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் வாயிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் BHCL இருக்கட்டும், BSNL இருக்கட்டும், அல்லது அம்பானி கம்பெனியாக இருக்கட்டும், அதானி கம்பெனியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அதில் அவர்கள் மூலதனம் போட முடியும். யார் பங்குகளை வாங்குகிறார்கள் என்று கேட்பதற்கான அதிகாரம் மோடி அரசுக்கு கிடையாது. அப்படி அனாமதேயமா முட்டக்கடுதாசு போல யார் பணம் போடுகிறார்கள் என்றே தெரியாமல் அவன் கஞ்சாவித்தவனாக இருந்தாலும் விபச்சாரம் செய்பவனாக இருந்தாலும் ஆயுத கடத்தல் பேர் வழியாக இருந்தாலும் பாகிஸ்தான் அமெரிக்க உளவாளியாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் இந்திய பொருளாதாரத்தில் முதலீடு செய்ய முடியும், முதலீடு செய்யலாம், அதை அரசாங்கம் சோதிக்கவோ கேள்வி கேட்கவோ முடியாது என்ற ஒரு ஏற்பாட்டை செய்த யோக்கியரின் ஆட்சி வாஜ்பாயின் ஆட்சி. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது, இன்றைக்கும் இது அமலில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், தாவூத் இப்ராஹிம் BSNL முதலீடு போட்டிருப்பாருன்னு சொல்றேன், BHCL முதலீடு போட்டிருப்பாரு, அல்லது கோல் இண்டியாவில் முதலீடு போட்டிருப்பாரு, அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு போட்டிருப்பாரு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈவுத்தொகை அல்லது அவற்றை விற்று கிடைக்கின்ற பணம், அதை அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்வது போல அவர்களுடைய தீவிரவாதிகளுக்கு அந்த பணத்தை, வெள்ளை பணத்தை, அது பூரா பிளாக் கிடையாது ஒயிட், அந்த பணத்தை விநியோகிப்பது சுலபமா இல்லை பாகிஸ்தானில் ஒரு பிரஸ் வச்சு அங்கே நீங்கள் அடிக்கிற 500 ரூபா சிப்பு வச்ச 2000 ரூபா இதெல்லாம் காப்பி எடுத்து அதை அச்சடித்து அதை மூட்டை கட்டி அதை வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இமயமலை பகுதியில் கழுத முதுகில் ஏற்றி அது கூட ரெண்டு தீவிரவாதிகளை வந்து பாதுகாப்புக்கு போட்டு மேலே மேலே இறங்கி இந்த பக்கம் கொண்டாந்து உங்களுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை தாண்டி கம்பி வேலியை தாண்டி மூட்டையை இந்த பக்கம் தூக்கி போட்டு அதை இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தூக்கிட்டு வந்து பிரித்து கொடுத்து அப்புறம் கொண்டு வைக்கிறது சொல்லவும்மா, யாரிடம் கதை சொல்கிறீர்கள்? தீவிரவாதிகள் அல்லது போதை மருந்து வியாபாரிகள் முதல் பன்னாட்டு நிறுவனங்கள் கருப்பு பண முதலைகள் வரையில் யாரும் அடையாளம் தெரியாமல் முதலீடு செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்திருப்பது உங்கள் அரசு. அப்படி வருகின்ற அந்நிய முதலீடு, அந்த முதலீடு அதிகரிக்க அதிகரிக்கத்தான் அதை தன்னுடைய சாதனையாக மோடி சொல்லிக் கொள்கிறார். அதைத்தான் வளர்ச்சி என்று சொல்லுகிறார். அதாவது கருப்பு பணம் உள்ளே வருவதைத்தான் வளர்ச்சி என்று சொல்லுகிறார் மோடி. ஆனா இங்கே கருப்பு பணத்தை ஒழிக்க போவதாகவும், அதை ஏதோ ட்ரங்க் பொட்டியில வச்சு பூமிக்கடியில புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்றும், அதை கண்டுபிடிக்க போவதாகவும் நமக்கு காதலை பூசுத்துகிறார்கள்.